रम्यजामात्रियोगीन्द्रपादरेखामयम् सदा तदायत्तात्मसत्तादिम् रामानुजमुनिम् भजे श्रीशैलेशदयापात्रम् दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। நம் சம்பிரதாயத்திலே முக்கியமான ஆச்சாரியரான ஆளவந்தார் அவதரித்த இவ்வாடி மாசத்திலே ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து சிற்சில ஸ்லோகங்களை அனுபவமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சர்வேஸ்வரன் இந்த ஜந்துக்கள் எல்லாரும் உய்வடைய வேண்டும் என்று கருதி ஆழ்வார்கள் மூலமாக அருளி செயலை வெளியிட்டான். திரவிடோபனிஷத்து என்று தமிழ்மறை என்று போற்றப்படும் அந்த உபனிஷத் சாரமான திவ்ய பிரபந்தத்தின் இரகசியமான அர்த்தங்களை எல்லாம் ஆழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசித்தார். அப்படியே பரம்பரையாக அந்த இரகசியார்த்தங்கள் எல்லாம் ஆளவந்தாரிடம் வந்து தேங்கியது. இப்படி இந்த தமிழ் பாஷையினாலே அமைந்த அருளிச்செயல், அதனுடைய உட்பொருள்கள் இவற்றையெல்லாம் அனைவரும் அறிந்து உஜ்ஜீவிக்க வேண்டும். இதனுடைய இரகசியங்களை எல்லாம் அனைவரும் அனுஷ்டான பரியந்தமாக கொண்டு வர வேண்டும் என்கிற திருவுள்ளத்தாலே பரமகாருணிகரான ஆளவந்தார் தாம் இந்த ஸ்தோத்திர ரத்னம் என்னும் ஒரு ரத்னத்தை நமக்கு தந்தருளி இருக்கிறார். எப்பொழுதுமே இந்த ஓரான் வழி கிரமத்திலே வந்த ஆச்சாரியர்கள் அனைவருமே ஒரு கிரந்தத்தை எழுதினார்கள் என்னால் அது ஏதோ தங்களுடைய அறிவை மேதாவிலாசத்தை காண்பிப்பதற்காகவோ, தங்களுக்கு கவி புனையும் திறன் இருக்கிறது, நன்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம் எழுதும் திறமை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகவோ, இல்ல பொதுவாக மீதி கவிகள் பக்தியினாலே எழுதுவதாக கொண்டு எழுதுவதாகவோ இவர்கள் அருளி செய்வதில்லை. இவர்கள் திவ்ய பிரபந்தத்தை அடிவொற்றி திவ்ய பிரபந்தத்திலிருந்து அருளி செயலிலிருந்து இரகசியத்ரயத்திலிருந்து நாம் எவ்வர்த்தத்தை அறிய வேண்டும் என்று நமக்கு பூர்வாச்சாரியர்கள் விரும்புகிறார்களோ அந்த அர்த்தத்தை அவர்கள் கிரந்தமாக நமக்கு உபகரித்தருளுகிறார்கள். அப்படி வந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள், அதாவது பூர்வாச்சாரியர்களில் ஆளவந்தாராக இருக்கட்டும், எம்பெருமானார் அருளி செய்த கத்தியத்ரயமாக இருக்கட்டும், அதற்கு பின்னாடி வந்த ஆழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவமாக இருக்கட்டும், பட்டர் அருளி செய்த ஸ்தவங்களாக இருக்கட்டும், என்று மணவாள மாமுனிகள் அருளி செய்த எதிராஜ விம்சதி வரை வந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள் எல்லாமே திவ்ய பிரபந்தத்தையும் இரகசியத்ரயத்தையும் வெளியிடுவதற்காகவே அமைந்திருந்தன. அப்படி வந்த ஸ்தோத்திர கிரந்தங்களுக்குள்ளே ரத்னமாக திகழ்வதாலே இதை ஸ்தோத்திர ரத்னம் என்று நாம் கொண்டாடுகிறோம். அந்த ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து ரத்னமான ஒரு ஸ்லோகம், 62 ஸ்லோகம், அமரியாதா க்ஷுத்ரஹா என்கிற ஸ்லோகத்தை இன்று நம் உபன்யாசத்துக்கு விஷயமாக கொண்டு அனுபவிப்போம். ஸ்தோத்திர ரத்னத்திலே நாம் எந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்கிறோமோ இல்லையோ, இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக நாம் அனுசந்திக்க வேண்டும். நம்முடைய நித்தியானுசந்தானத்திலே எப்பொழுதும், நித்தியம் என்றால் சதா சர்வகாலமும், இந்த ஸ்லோகத்தை நம் மனதிலே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு நமக்காகவே எழுதின ஸ்லோகம் என்று சொல்லலாம் இந்த அமரியாதா என்கிற ஸ்லோகத்தை. முதலிலே இந்த அமரியாதா ஸ்லோகத்திற்கு சங்கத்தியை பார்ப்போம். பிதாத்வம் மாதாத்வம் என்கிற ஸ்லோகத்திலே, அதாவது 60 ஸ்லோகத்திலே, பிரபன்னச்சைவம் சத்தியம் அகமபி தவைவாஸ்மிஹி பரஹா என்று, அடியேன் தேவரீருக்கே பரம், என்னுடைய ரக்ஷணம் வந்து எம்பெருமானே உமக்கே பரம், நான் என்னுடைய ரக்ஷணத்தை செய்ய கடவே நல்லேன், அந்த பரத்தை அந்த பாரத்தை தேவரீரே வகிக்க வேண்டும் என்று அருளி செய்தார் ஆளவந்தார். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, நிருபாதிகமான சம்பந்தம் இருக்கிறது. அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அவர்ஜனியமான போக்க ஒண்ணாத சம்பந்தத்தை வெளியிட்டு, ஆகையாலே ஒரு சொத்து இருக்குன்னா சொத்த சுவாமி உரியவன் உடமையை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளவந்தார் பிரார்த்தித்தார். அப்போது எம்பெருமான் திருவுள்ளமானான், நீர் எந்த வம்சத்தில் பிறந்திருக்கீர்? தேவர் அவதரித்ததோ மகாவம்சம், நாதமுனிகளினுடைய திருவம்சம், சொட்டை குளம் என்று ரொம்ப பிரசித்தமான திருவம்சம். ஏதோ ஒண்ணுமே இல்லாதவா, ஒரு குலத்துல பிறக்காதவா ஏதோ சொல்ற மாதிரி தேவர் பிரபன்னர் நான் அனன்ய கதி, உன்னை விட்டால் வேற வழி கிடையாது என்று இப்படி அருளி செய்யலாமா என்று எம்பெருமான் திருவுள்ளமாக கொண்டு அடுத்த 61 ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். ஜனித்வாஹம் வம்சே மகதி ஜகதி கியாத யசசாம் சுச்சீனாம் யுக்தானாம் குணபுருஷ தத்வஸ்திதிவிதாம் நிசர்காதேவத்வச்சரண கமலைகாந்த மனசாம் அதோத பாபாத்மா சரணத நிமஜ்ஜாமி தமசி என்று. மகதி ஜகதி கியாத யசசாம் வம்சே ஜனித்வாஹம், அதாவது அடியேன் வந்து நாதமுனிகளினுடைய திருவம்சத்திலே பிறந்திருந்தாலும் கூட நான் பாபாத்மா என்று சொல்லுகிறபடியே பாபங்களை உடையவனாக இருக்கிறேன். அதனாலே என்னாச்சுன்னா நிமஜ்ஜாமி தமசி, இந்த சம்சாரத்திலே அழுந்தி கிடக்கிறேன். அந்த வம்சத்தில் பிறந்திருந்தால் கூட நான் பாபாத்மாவாக இருக்கிறேன் என்று தன்னை பாபாத்மா என்று சொல்லிக் கொண்டார் இந்த ஸ்லோகத்திலே. பாபாத்மா அப்படின்னா பாபத்தையே ஒரு வடிவா புடிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி நான் இருக்கிறேன். அதனால் அந்த வம்சத்தில் பிறப்பும் எனக்கு ஒரு பிரயோஜனமாக இல்லை. ஆக எம்பெருமானே, தேவரீரே என்னை ரட்சித்தருள வேண்டும் என்று ஆளவந்தார் பிரார்த்தித்தார். இதில் அப்படி என்ன பாபம் இருக்கிறது என்று திருவுள்ளமாக கொண்டு இந்த பாபாத்மா என்று இந்த 61 ஸ்லோகத்தில் வந்த அந்த ஒரு வார்த்தையை விளக்கி அமர்யாதா என்று 62 ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். இப்ப பாபாத்மா, நான் என்ன என்ன பாபங்களை எல்லாம் பண்ணேன் என்று ஒரு பட்டியல் இடுகிறார். ஒரு 10 விசேஷணங்கள், 10 அடைமொழிகளில் ஆளவந்தார் தமக்கு இட்டுக் கொள்கிறார். இவ்வளவு பாபங்களை உடையவன் நான் என்று. அதுதான் இந்த ஸ்லோகம். அமர்யாதா க்ஷுத்ரஹா என்று தொடங்கும் ஸ்லோகம், 62 ஸ்லோகம். இப்போது ஸ்லோகத்தின் மேலான பொருளை முதலில் அனுபவிப்போம். அமர்யாதா க்ஷுத்ரஹா சலமதி ரசூயா பிரசவபூஹு கிருதக்னோ துர்மாணி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹ நிருஷம்ச பாபிஷ்டஹ கதமஹமிதோ துக்க ஜலதேஹே அபாராத் உத்தீர்ணஹ தவ பரிசரேயம் சரணயோஹோ என்று ஸ்லோகம். அமர்யாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னஹ துர்மாணி ஸ்மரபரவசஹ வஞ்சனபரஹ நிருஷம்சஹ பாபிஷ்டஹ என்று இவ்வாறாக 10 அடைமொழிகளை தமக்கு இட்டுக் கொள்கிறார் ஆளவந்தார். அதில் முதல் அடைமொழி அமர்யாதா என்று. அமர்யாதா என்னால் வரம்பு மீறியவன் என்று பொருள். க்ஷுத்ரஹா க்ஷுத்ரன் தாழ்ந்தவன், சாபல்யம் உடையவன், க்ஷுத்ர விஷயங்களிலே சாபல்யம் உள்ளவன் க்ஷுத்ரன். சலமதி, சலமதி என்றால் நின்றவானில்லா நெஞ்சினையுடையேன் என்று சொல்கிறபடியே நிலை நில்லாத நெஞ்சை உடையவன். அசூயா பிரசவபூ, அசூயா என்னால் பொறாமை, பொறாமைக்கு பிறப்பிடமாக உள்ளவன். கிருதக்னஹா நன்றி மறந்தவன். துர்மாணி துரகங்காரத்தை உடையவன். ஸ்மரபரவசா ஸ்மரன் என்றால் காமன், காமனுக்கு வசப்பட்டவன். அதற்கு மேலே வஞ்சனபரஹா பிறரை வஞ்சிப்பவன். நிருஷம்சஹா நிருஷம்சஹான க்ரூரன் கொடுந்தொழில் செய்பவன். பாபிஷ்டஹா, பாபிஷ்டஹா என்றால் மகாபாபி என்று பொருள். இப்படி இருக்கக்கூடிய அகம் அடியேன் இதஹா அபாரா துக்க ஜலதேஹே கதம் உத்தீர்ணஹா தவ சரணயோகோ கதம் பரிச்சரேயம் என்று சாதிக்கிறார். இந்த அபாரமான இந்த துக்க ஜலதி, ஜலதி என்னால் கடல், சம்சாரம் எப்படி இருக்கிறது என்றால் துக்க கடல், துன்பக்கடலாக இருக்கிறது இந்த சம்சாரம். எப்பேற்பட்ட துன்பக்கடல்? அபாரமான துன்பக்கடல், கரையற்ற கரை காண ஒண்ணாத இந்த துன்பக்கடலிலிருந்து உத்தீர்ணகா மேலெழுந்து கரை சேர்ந்து தவ சரணயோகோ உன்னுடைய திருவடிகளிலே கதம் பரிச்சரேயம் எங்கனே நான் கைங்கரியம் பண்ண போகிறேன் என்று ஏங்குகிறார். ஆக என்ன தாத்பரியம் என்னால், தேவரீரே என்னுடைய பரத்தை நிர்வகிக்க வேண்டும், என்னுடைய ரக்ஷண பரத்தை ரக்ஷண பொறுப்பை தேவரீரே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பாபத்தை உடைய நான் அந்த வம்சத்தில் பிறந்திருந்தால் கூட இப்படி வகை வகையாக பாபம் செய்திருக்கக்கூடிய நான் எப்படி இந்த துன்பக்கடலிலிருந்து மீளுவேன் என்று சாதிக்கிறார் ஆளவந்தார். இது மேலோட்டமான பொருள். இப்போது ஒவ்வொரு பதத்திற்கும் தாத்பரியார்த்தத்தை அனுபவிப்போம். முன்பே சொன்னது போலே ஜனித்வாகம் வம்சே என்கிற ஸ்லோகத்திலே பாபாத்மா என்று தன்னை சொல்லிக் கொண்ட ஆளவந்தார் அந்த பாபந்தன்னையே விளக்கி கூறுகிறார் இந்த அமர்யாதகா என்கிற ஸ்லோகத்தினாலே. முதல் விசேஷனம் என்னன்னால் அமர்யாதகா, மரியாதா என்னால் எல்லை வரம்பு என்று பொருள். அந்த மரியாதை இல்லாதவன், மரியாதைன்னா வரம்பு எல்லை, ஒரு மரியாதை வரம்பு கெட்டவன் அதற்கு அமரியாதன் என்று பெயர். இப்ப என்ன வரம்பு இவருக்கு இல்ல? ஒரு வரம்பு வேணுமே. இப்ப எம்பெருமான் சாஸ்திரத்தை வரம்பாக அமைத்து கொடுக்கிறான், வேலியாக சாஸ்திரத்தை நமக்கு அமைத்து கொடுக்கிறான். இப்ப வேதம் என்பதுதான் எல்லை, மரியாதை, வரம்பு. அந்த வேதம் என்கிற வரம்பை, சாஸ்திரம் என்கிற வரம்பை மீறி வாழக்கூடியவன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார் ஆளவந்தார். இப்ப அமரியாதகா அப்படின்னா என்ன? வேதங்களிலே சாஸ்திரங்களிலே எனக்கு என்ன வரம்பு கட்டப்பட்டதோ எல்லாத்தையும் அழித்து கொண்டு மீறி நடக்கக்கூடியவன், சாஸ்திரத்தை மீறுபவன் என்று தேறின பொருள். இப்ப சாஸ்திரம் இவ்வாறாக செய், இவ்வாறாக செய்யாதே என்று உபதேசிக்கிறது. எப்படிப்பட்ட சாஸ்திரம்னா நமக்கு ஹிதத்தை விரும்பக்கூடிய சாஸ்திரம். இவன் நல்வழியை அடைய வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து இவன் மீள வேண்டும் என்பதற்காக சாஸ்திரங்கள் நமக்கு நல்லதை உபதேசிக்கின்றன. அப்படி அது உபதேசிக்கும் இடத்திலும் அதை மீறி நாம் செயல்படுகிறோம். அப்போ ஒருவன் இந்த சம்சாரத்திலே செய்யக்கூடிய முதல் தவறு என்னன்னா சாஸ்திர வரம்பை மீறுதல். அந்த சாஸ்திர வரம்பை ஒருவன் மீறுவானே ஆனால் அவனுக்கு அதற்கு மேலே இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் தானே வந்து சேரும். புதுசாக இவன் எத்தினித்து பாபம் செய்ய வேண்டாம், தானே அது வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப அமரியாதகா, சாஸ்திர வரம்பை மீறினவன். இப்படி வேத மரியாதையை மீறி, வேத வரம்பை மீறி இருந்தாலும் அதற்கு பிறகும் நம்ம சும்மா இருந்தோமோ, பகவத் விஷயத்துல போனோமோன்னா அப்படி கிடையாது. தாழ்ந்த உலக விஷயங்களிலே நம்மை மிகவும் ஈடுபடுத்தி கொண்டோம், அதைத்தான் க்ஷுத்ரஹா என்று இரண்டாவதாக சாதிக்கிறார். க்ஷுத்ரன் என்றால் தாழ்ந்தவன் என்று பொருள். என்ன தாழ்ந்தவன்? இங்கு இந்த இடத்துல க்ஷுத்ரன் என்றால் நீச்ச விஷயங்களில் அதிசபலன் என்று அருளி செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்ப நீச்ச விஷயங்கள், க்ஷுத்ரமான விஷயங்கள், ரொம்ப தாழ்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கும்னா அதிசபலனா, அப்படியே அதிலேயே மிகவும் விரும்பி ஈடுபட்டு இந்த உலகியல் விஷயங்களிலேயே நாம் ஈடுபட்டு கிடக்கிறோம். வேதம் என்ன சொல்றது? உஜ்ஜீவனம். நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு ஹேத்துக்களை, சாதனங்களை வேதம் உபதேசிக்கிறது. அதை கேட்காமல் அந்த வேதத்தை கடந்து நாம் இருந்தாலும் அப்படியே இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதற்கு மேல விநாச ஹேத்து, நம் ஆத்மாவை கீழே தள்ளக்கூடியது, நரகத்திலே வீழ்த்தக்கூடிய இந்த பிறவி துயரிலே நம்மை ஆழ்த்தக்கூடிய ஹேத்துக்களான இந்த விஷயாந்தர பிராவண்யம், அதை மிகவும் நமக்கு ஏறிட்டு கொண்டு அதிலேயே விஷயங்களிலேயே உழன்று கொண்டிருக்கிறோம். அப்ப நாம உஜ்ஜீவனத்துக்கு வழி பார்க்க வேண்டாம், இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கலாங்கிறது மட்டும் கிடையாது, இன்னும் கீழே போயிட்டே இருக்கோம், க்ஷுத்ரனாக இருக்கிறோம், தாழ்ந்த விஷயங்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக இத்தை க்ஷுத்ரஹா என்று அருளி செய்தார் ஆளவந்தார். அமர்யாதகா, க்ஷுத்ரஹா, சலமதிஹி என்று மூன்றாவது. ஒரு நல்லவர் இருக்கிறார், அவர் வந்து இவன் கஷ்டப்படுறானே, இப்படி தனக்கா ஒரு விஷயம் தெரியலையே, நாம் சொன்னால் புரியுமா இவனுக்கு, இவனை திருத்துவோமா என்று பார்த்து ஒருவர் வந்து, ஏம்பா இப்படி நீ உன்னுடைய ஆத்மாவுக்கு நாசத்தை தேடிக்கொள்கிறாயே, இது தவறு, ஆத்மாவின் உஜ்ஜீவனத்துக்கு நாம் வழியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று உபதேசித்தால் அதை கேட்டு மனதிலே பதிய வைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல நெஞ்சை நான் உடையவன் அல்லேன் என்று கூறுகிறார். தனக்காவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. சலமதிஹி என்றால், சலம் என்றால் நிலைநில்லாத மதிஹி நெஞ்சு மனதை உடையவன், அறிவை உடையவன். இவனுடைய அறிவு எப்படி இருக்குன்னா, நின்னவான் இல்லா நெஞ்சினை உடையன்னு சொல்வது போலே ஒரு இடத்துல இல்லை, நிலைநில்லாமையே தனக்கு சொரூபமாக உடைத்தாக இருக்கிறது இவனுடைய மதி. அவ்யவஸ்திதமான சித்தத்தை உடையவன் சலமதிஹி. இப்போ ஒரு ஞானாதிகன், ஐயோ இவன் சம்சாரத்திலே துன்பப்படுகிறானே, இப்படி க்ஷுத்ரனாக இருக்கிறானே என்று பார்த்து வந்து வேதத்திலே கூறப்பட்ட பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனே உத்தேசம். அவனுக்கு நாம் சேவை செய்வதே நமக்கு தர்மம். அவனுடைய அவன் விஷயமான பிராவண்யம்தான் நமக்கு சரியான பிராவண்யம். இதர விஷயத்திலே நமக்கு இருக்கக்கூடிய பற்று தீயது என்று இப்படி உபதேசித்தானே. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு விநாசத்தை கொடுக்கும், ஆத்மா அழிந்து போகும் விஷயாந்தர பிராவண்யத்தினாலே நீ இப்படி க்ஷுத்ரனாக இருக்காதே, பகவத் விஷயத்திலே பிரவணனாய் நன்கு உஜ்ஜீவித்து வாழ் என்று ஒருத்தன் உபதேசித்தானே என்னால் அதை கேட்கக்கூடிய நெஞ்சு எனக்கு இல்லை என்று சாதிக்கிறார் சலமதிஹி என்பதினாலே. அப்போ ஒருத்தன் ஒரு ஹிதத்தை உபதேசித்தால் அந்த ஹிதத்திலே ஊன்னி அந்த ஹிதத்திலேயே எப்பொழுதும் நடக்கக்கூடிய வியவஸ்திதமான நெஞ்சை நான் உடையவன் அல்லேன், ஆக எனக்கு ஒருவன் ஹிதம் சொன்னாலும் ஏறாது, அடுத்தவன் எனக்கு உபதேசிக்க முடியாது, அந்த எல்லையையும் நான் கடந்து விட்டேன் என்று சாதிக்கிறார் ஆளவந்தார் சலமதிஹி என்பதினாலே. அடுத்தது அசூயா பிரசவ பூஹு. அசூயா என்னால் பொறாமை, அதாவது பரகுணேஷு தோஷாவிஷ்கரணம் என்று கூறுவர்கள். பிறர்களுடைய குணத்தில் கூட தோஷத்தை ஏறிட்டு சொல்வது அதுதானே பொறாமை. பிறர் வளர்ந்தால், பிறர் நன்றாக வாழ்ந்தால் அது நமக்கு பிடிக்காது, ஒரே பொறாமையா வந்துடும். ஒருத்தரை நம்மள்கிட்ட வந்து ஒருத்தர் புகழ்ந்துட்டான்னு போறோம், அப்படியே நமக்கு வயரெல்லாம் எரியும் அப்படின்னு சொல்றோமே வைத்தறிச்சல் அப்படின்னு, இதுதான் பொறாமை என்று சொல்லப்படுகிறது. பிறருடைய குணங்களிலே பிறருடைய நன்மையை கண்டு அதிலே தோஷத்தை ஏறிட்டு இவன் கெட்டவன்பா, இது கெட்டது, இதுக்காக தான் இவன் இது பண்ணியிருக்கான், இந்த மாதிரி கோல் சொல்லி கோல் சொல்லி அவனுடைய குணங்களிலே தோஷத்தை ஏறிட்டு ஏறிட்டு பார்ப்பதற்குத்தான் அசூயா என்று பெயர் பொறாமை. அந்த பொறாமை உடையவன் நான் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. பிரசவ பூஹூனர், பிரசவம்னா உற்பத்தி பிறப்பு, அதனுடைய ஸ்தானம் பிறப்பிடமே நான் தான். அசூயான்னு ஒரு தீய குணம் எங்க பிறந்ததுன்னா எங்கிட்டேருந்து தான் பிறக்கிறது. இப்ப தனக்கு தோஷம் இருக்குங்கிறத காட்டிலும் பிறருக்கு குணம் இருந்தா அதிலும் தோஷத்தை ஏத்தி தேத்தி ஏத்தி ஏத்தி எல்லாரையும் தோஷவான்களை ஆக்கக்கூடிய அசூயை என்னிடத்திலேதான் பிறக்கிறது, நான் தான் அதற்கு பிறப்பிடம் என்று சாதிக்கிறார் ஆளவந்தார். அசூயா பிரசவ பூஹு. அதற்கு மேலே கிருதக்னஹா, கிருதம் ஹந்தீதி கிருதக்னஹா என்று சொல்வர்கள், அதாவது செய் நன்றி மறந்தவன், நாம் செய்த உதவியை அழிக்கக்கூடியவன் கிருதக்னன் என்று சொல்லப்படுகிறான், செய் நன்றி அறியாதவன். அதாவது நன்றியை அறிவதை காட்டிலும் அவன் ஒன்று நமக்கு நன்மை செஞ்சிருக்கான் அப்படின்னு அவன் செய்த நன்மையை நாம் மனதிலே நிறுத்துவதை காட்டிலும் என்ன பண்ணுவான்னு, நமக்கு யாராவது உபகாரம் பண்ணா, நமக்கு யாராவது உதவி பண்ணா, திருப்பி எதுவும் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, இவன் திருப்பி ஒரு அபகாரத்தை அவனுக்கு ஒரு தீமையை செய்து விட்டுருவான். அப்படி இருக்கக்கூடியவன் இந்த கிருதக்னன். இப்போ ஒருவர் நன்மை செய்வாரே ஆனால் அவருக்கு திருப்பி எதுவும் செய்யாம இருப்பதோடு இல்லாமல் தீமையை சேர்த்து செய்யக்கூடியவனாக இவன் இருக்கிறான் இந்த சம்சாரத்திலே. இந்த கிருதக்னஹா, அதாவது நமக்கு ஒருத்தர் உதவி செய்தால் அவருக்கு நாம் தீமை செய்தல் என்பது சாஸ்திரங்களிலே மிகவும் தீய குணமாக கணக்கிடப்படுகிறது. அதாவது சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், கோக்னே செய்வ சுராபேச்ச சோரே பக்னவ்ரதே ததா நிஷ்கிருதிர் விஹிதா சத்பிஹி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி என்று சொல்கிறது சாஸ்திரம். அதாவது ஒரு பசுமாட்டை கொன்றவன் கோக்னன், அவனுக்கு கூட ஒரு பிராயஷ்சித்தம் இருக்கு, நிஷ்கிருதி பிராயஷ்சித்தம் சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. சுராபானம் பண்ணவனுக்கு பிராயஷ்சித்தம் இருக்கு. திருடன், அவனுக்கு கூட பிராயஷ்சித்தம் இருக்கு. பக்னவிரதன், விரதத்தை உடைத்தவன், அவனுக்கு கூட பெரியோர்கள் பிராயஷ்சித்தத்தை கூறி வைத்திருக்கிறார்கள் சாஸ்திரத்திலே. இப்ப பசுமாட்டை கொன்னா கூட பிராயஷ்சித்தம் பண்ணிக்கலாம், கிருதக்னனாக இருந்தால், உதவி செய்தவனுக்கு தீமை செய்தால், செய்நன்றி மறந்தவனாக இருந்தால் அவனுக்கு பிராயச்சித்தமே கிடையாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சாஸ்திரத்தினுடைய சுபாவத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மாதா பித்ரு சதத்திலும் வச்சலதரமான சாஸ்திரம் என்று அருளி செய்கிறார் பெரியவா சாம்பிளே. சாஸ்திரம் எவ்வளவு வச்சலமா இருக்கும்னா, நம்ம கிடத்துல எவ்வளவு அன்புடையதுன்னா, 100 அம்மா அப்பா 100 தாய் தந்தையருக்கு எவ்வளவு அன்பு உள்ளதோ நமக்கு அவ்வளவு அன்பு சாஸ்திரத்துக்கு நம் மீது உள்ளது. இவ்வளவு அன்புடைய சாஸ்திரம் கூட இந்த கிருதக்னனை கைகழுவி விட்டுருது. இந்த கிருதக்னனுக்கு பிராயச்சித்தமே கிடையாது என்று சாஸ்திரம் கைகழுவியது இந்த கிருதக்னனை. அப்பேற்பட்ட கிருதக்னன் நான் என்று ஆளவந்தார் அருளி செய்கிறார். கிருதக்னோ துர்மாணி. அடுத்ததாக இப்படிலாம் தீய குணத்தையெல்லாம் உடையவனாக நான் இருந்தேன் ஆகில், சரி நான் தீயவன் ஓரமா ஊருக்கு ஒதுங்கு புறமா இருப்பேனா? கிடையாது. துர்மாணி, எனக்கு இருக்க அகங்காரத்தை பார்த்தா நான் தான் கடவுளுக்கும் மேல என்று நான் நினைத்து கொண்டிருப்பேன். ஈஸ்வரோகம் அகம் போகின்னு நான் தான் ஈஸ்வரன், நான் தான் பரபிரம்மம் என்று தன்னை எங்கோ நினைத்திருப்பான். தான் தான் பரபிரம்மம் என்று கடவுளுக்கும் மேலாக தன்னை நினைத்திருக்கக்கூடிய துரபிமானத்தை உடையவனாக இவன் இருக்கிறான். அப்படி துரபிமானத்தை உடைய துர்மானியாக நான் இருக்கிறேன் என்று ஆளவந்தார் அருளி செய்கிறார். உலகத்திலே உயர்ந்தவர்கள்லாம் யார் தந்தான? அவன் உயர்ந்தவனா? அவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், என்னை காட்டிலும் அவன் சிறந்தவனா? நான் தான் உயர்ந்தவன் என்று இவ்வாறாக தன்னை அகங்காரம் படுத்தி கொண்டு எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாக நினைத்திருப்பான். ஆனா இவன் யாருக்கு கீழே வேலை செய்வான், யாருக்கு அடிமையா இருப்பான்னு ஸ்மர பரவசகான்னர். ஸ்மரன் என்றால் காமன், ஸ்மரன் காமனுக்கு பரவசனா இருப்பான். அப்ப எல்லாருக்கும் மேலாக தன்னை நினைத்திருந்தா கூட இந்த காமனிடத்திலே வசப்பட்டு கிடப்பான். அந்த காமன் உடுகிற அம்பை தன் மார்பிலே ஏத்துக்கொண்டு அப்படியே காமபரனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான் இந்த சம்சாரி. பகவத் பக்தர்கள் பாகவதர்கள் வந்தா அவர்களை தாழ்வாக நினைத்து கொண்டு காமனை தனக்கு தலைவனாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தேன், அனர்த்தப்பட்டேன் என்று ஆளவந்தார் அருளி செய்கிறார். துர்மாணி ஸ்மரபரவசா. இதற்கு மேல இந்த காமனுக்கு வசப்பட்டு என்ன பண்ணணும்னா திரவியம் சேர்க்கணும். இப்ப ஒவ்வொரு விஷயங்களிலும் ஈடுபட வேண்டும்னா திரவியம் வேணுமே. இந்த உலகத்திலே திரவியம் இருந்தால்தான், காசு பணம் சேர்த்தால்தான் இந்த உலகத்திலே சுகத்தை அனுபவிக்க முடியும் என்று இருக்கிறது. அப்படி இருப்பதினாலே வஞ்சனபரஹா, வஞ்சனத்தை செய்து ஏமாற்றி அடுத்தவர்களை ஏமாற்றி திரவியத்தை அபகரித்து கொண்டு வாழ்ந்து வந்தேன் என்று சாதிக்கிறார். வஞ்சனபரஹா, வஞ்சித்து இருக்கக்கூடியவன். சூதனாய் கழுவனாகி சூதினை பெருக்கி களவினை துணிந்து என்றெல்லாம் ஆழ்வார்கள் அருளி செய்யும் வண்ணம் இங்கும் வஞ்சனபரகா, வஞ்சனத்திலே நோக்குடையவன், வஞ்சனத்தை செய்யக்கூடியவன், வஞ்சகன் என்று தம்மை ஆளவந்தார் கூறிக்கொள்கிறார். இதற்கு மேலே நிருஷம்சகா, யாராவது திரவியத்தை தரலன அவர்களை அடித்தாது வாங்குவேன் என்று சொல்கிறார் நிருஷம்சகா. நிருன் ஷம்சதி என்று கூறுவர்கள், அதாவது மக்களை துன்புறுத்தக்கூடியவன் நிருஷம்சன் என்று சொல்லப்படுகிறான். யாரிடத்துல இப்படி குரூரனா இருப்பான்னா, தன்னை விஸ்வசித்து யார் தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களையே வஞ்சித்து அவர்களையே அடித்து பிழைப்பு நடத்தக்கூடியவனாக இவன் இருப்பான். அப்படி ஸ்மரபரவசனாக, வஞ்சனபரனாக, அதற்கு மேலே நிருஷம்சனாக, அடித்து ஹிம்சை செய்து இப்படி வாழக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று ஆளவந்தார் அருளி செய்கிறார். அதற்கு மேலே பாபிஷ்டகா, இந்த தீமைக்கெல்லாம் காரணம் என்னன்னா பாபிஷ்டகா. பாபிஷ்டகா என்னால் சூப்பர் லேட்டிவ்னு சொல்லுவாளே, அது பாரி இருக்கிறதுலே சிறந்த பாபி யாருன்னு நான் தான். பாபத்தை உடையவர்களுக்குள்ளே சிறந்தவன் யாருன்னு நான் தான், அதுதான் பாபிஷ்டகா என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த தீமைகள் எல்லாம் செய்வதற்கு காரணமான பாபத்தை உடையவன் என்று சொல்கிறார். ஒப்பிலா தீவினையேன்னு சொல்றார் ஆழ்வார். அதுபோலே நானே நானா வித நரகம் புகும் பாவம் செய்தேன், அகமஸ்மி அபராதானா மாலையகா, நீசனேன் நிறைவொண்ணுமிலேன் என்றெல்லாம் என்ன பண்றார்கள்னு அறிவுடையவர்கள் ஆழ்வார்கள் தந்தாமை நைச்சானுசந்தானம் பண்ணிக்கொள்கிறார்கள். நான் பாபத்தை உடையவன், நான் பாபத்தை உடையவன் ஆழ்வார்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட பாபத்தை எல்லாம் உண்மையாக உடையவன் நான் தான் என்று ஆளவந்தார் இங்கு பாபிஷ்டகா என்று தன்னை கூறிக்கொள்கிறார். ஆக இப்படி அமரியாதகா, க்ஷுத்ரகா, சலமதிஹி, அசூயா, பிரசவ பூஹு, கிருதக்னோ, துர்மானி, ஸ்மரபரவசோ, வஞ்சனபரஹா, நிருஷம்சகா, பாபிஷ்டகா, அகம், இப்படி பாபத்தையுடைய நான். நான் எப்படி என்னுடைய ரட்சணத்தை நான் செய்து கொள்ள முடியும்? இந்த வம்சத்திலே பிறந்திருந்தால் கூட, நாதமுனி வம்சத்திலே அவதரித்திருந்தால் கூட, எனக்கு இருக்கக்கூடிய பாபத்தை பார்த்தால் நான் எப்படி இந்த சம்சார சாகரத்திலிருந்து மேல் வருவேன்? அபாராத் உத்தீர்ணகா, அபாரமான இந்த துக்க ஜலதி, துக்கமாகிற இந்த கடல், சம்சார கடல், அது எப்படி இருக்குன்னா அபாரம். இன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு முடியும்னு சொல்ல முடியாது, எல்லையே கிடையாது, அது நீண்டுண்டே போயின் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து நான் மீளுவேன், மீண்டு தேவர் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணுவேன்னு ஒன்று நடக்குமோன்னா நடக்காது. ஆகையாலே அடியனுடைய பரமும் தேவரீருக்கே ஆக வேண்டும், என்னுடைய ரட்சணம் தேவரீர் கையிலேயே இருக்க வேண்டும் என்று ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்தினாலே பிரார்த்தித்தார். உண்மையில பார்த்தா ஆளவந்தார் இப்படிப்பட்டவரான கிடையவே கிடையாது. நாம் அனைவரும் தான் இவ்வாறாக இருக்கிறோம். பின்ன எதுக்கு இதெல்லாம் செய்கிறார்கள் என்னால், முன்னாடியே நாம் பார்த்திருந்தோம், ஸ்தோத்திர கிரந்தம் ரகசியார்த்தங்களை நமக்கு உபதேசிப்பதற்காக வந்தது. அப்படி வரக்கூடிய இந்த கிரந்தங்களை நாம் சொல்லி சொல்லி இதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அனுஷ்டானமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டது. நமக்கு நம்முடைய குற்றங்களை எல்லாம் எம்பெருமானிடம் தெரிவிப்பதற்கு கூட தெரியாது. ஆகையாலே இவர்களே அத்தையும் சேர்த்து செய்து வைத்திருக்கிறார்கள். நேர அமரியாதகா, க்ஷுத்ரகா என்று நாம் ஒவ்வொருவரும் இதை தினமும் எம்பெருமானிடம் அனுசந்திக்க வேண்டும். சரணாகதி என்பதே அகமஸ்மி அபராதானாம் ஆலயோ கிஞ்சனோ கதின்னு முதல்ல, சரணாகதிக்கு முதல் அங்கம் என்னன்னா அகமஸ்மி அபராதானாம் ஆலயஹான்னு தன்னுடைய நைச்சானுசந்தானம் தான் சரணாகதியின் முதல் அங்கமாக இருக்கிறது. ஆகையாலே நமக்கு நைச்சானுசந்தானம் பண்ண கூட தெரியாது. நான் ஈஸ்வரோகம்னா அபிமானத்தோட அகங்காரத்தோட இருக்கக்கூடியவர்கள் நாம். ஆகையாலே நமக்கு நல்வழியை காட்டுவதற்காக தாங்கள் தங்களுக்கு குற்றங்கள் உள்ளது போலே ஆளவந்தார் போல்வார்கள் அருளி செய்துள்ளார்கள். பட்டரும் இத்தை காட்டுகிறார். இத்யுக்தி கைத்தவ சதேன விடம்பயாமி தானம்ப சத்திய வச்சசகா புருஷான் புராணான் என்று சொல்கிறார். அதாவது பட்டர் நைச்சானுசந்தானம் செய்தார். நைச்சானுசந்தானம் செய்துவிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். புருஷான் புராணான் இத்யுக்தி கைத்தவ சதேன விடம்பயாமி என்று அருளி செய்தார். ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே வருகிறது. ஸ்ரீரங்கன் ஆச்சியாரே, எனக்கு என் குத்தம்லாம் தெரியாது, நான் குத்தம்லாம் சொல்றேனே, இவ்வளவு நான் இவ்வளவு நீச்சன் 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 நைச்சியானுசந்தானம் பண்றேனே, என்ன இதெல்லாம் என்னோடது இல்லை, பெரியவர்கள் ஆழ்வார்கள் ஆள வந்தார் எம்பெருமானார் ஆழ்வான் போல்வார்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா, அதை நான் அப்படியே இதெல்லாம் சொல்லுப்பா, நைச்சியானுசந்தானம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் எம்பெருமானிடத்திலேன்னு சொல்லியிருக்கா, நான் சொல்றேனே தவிர மனதாலே நான் என்னுடைய நைச்சிய பாவத்தை அறிந்து கொள்ளவில்லை, மனதாலே சொல்லவில்லை, நான் நடிக்கிறேன் அனுகரிக்கிறேன் என்று இவ்வாறாக பட்டர் சாதிக்கிறார். அதுபோலே பட்டரே அப்படி சாதிக்கிறார்னா நாம் என்ன? பூர்வை ஸ்வநைச்சம் அனுசம்ஹிதம் ஆரியவரியைஹி மாமேவ வீக்ஷ மகதாம் ந ததஸ்தி தேஷாம் என்று அருளி செய்தார் பராங்குஷ பஞ்சவிம்சதியிலே. பூர்வர்கள்லாம் தங்களுடைய நைச்சியத்தை அனுசந்தித்தார்கள். எதற்குன்னா என்னை பார்த்துதான், அவர்களிடத்தில் இல்லை, எனக்காக, எனக்கு தெரியாம போயிடுத்துன்னு, நான் எப்படி நீ நைச்சானுசந்தானம் பண்ணணும்னு தெரியாம போயிடுத்துன்னு, அதற்காக அவர்கள் அருளி செய்தார்கள் என்று பராங்குஷ பஞ்சவிம்சதியிலே சாதித்தார். ஆக இவ்வாறாக நமக்காகத்தான் இந்த நைச்சானுசந்தானங்களும் என்பதனையும் நாம் உணர்ந்து இதை தினமும் நாம் அனுசந்தித்து நாம் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாமுபயாத்தோஹம் யாமுனேயம் நமாமிதம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.